எந்த புயல் காற்றுக்கும் மழைக்கும் பயந்து சம்புவரையர் கப்பலை எடுத்து வந்து இவர்களை அழைத்து சென்றார்களோ அதே புயல் காற்றும் மழையும் பழுவேட்டரையருடைய பயணத்தை தடுத்தது. கொள்ளிடம் நதியில் படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார் பழுவேட்டரையர். தஞ்சைக்கு சென்று மதுராந்தகனையும் அழைத்து வந்து மேலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் சிறிய பழுவேட்டரிடம் சொல்லி சிறிய இராணுவத்தையும் எல்லையில் நிக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு பயணம் செய்யும் பொழுது பெரும் புயலும் மழையும் ஏற்பட்டது. அந்த புயல் காற்றில் கொள்ளிடம் நதியில் அலைகளும் கடல் அலைகள் போல ஆர்ப்பரித்து பழுவேட்டரையர் வந்த படகை கவிழ்த்தது. நதியின் கரை உடைந்து அதில் அடித்து செல்லப்பட்டார் பழுவேட்டரையர். போர்க்களத்தில் பல சாகசங்கள் புரிந்தாலும் இயற்கைக்கு முன்னால் யார்தான் என்ன செய்ய முடியும்? பழுவேட்டரையருக்கு என்ன ஆனது? உயிரோடு தான் இருக்கிறாரா அல்லது சோழ நாடு ஒரு மாவீரனை இழந்து விட்டதா? அதற்கு முன்பு நாம் அருள்மொழிவர்மனை பார்த்து விட்டு வருவோம். பெரும் புயலும் காற்றும் மோசமான வானிலையும் நாகப்பட்டினத்தில் வீசிக்கொண்டிருந்தது. மிகப்பெரிய அலைகள் உருவாகியது. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நாகப்பட்டினத்தில் இருக்கும் அருள்மொழிவர்மன் தங்கியிருக்கும் இடத்தை மூழ்கிவிடும் போல இருந்தது. இந்த சமயத்தில் சூடாமணி விகாரத்தில் இருந்த அருள்மொழிவர்மன் பேச ஆரம்பித்தார். நான் இங்கே இருப்பது சரியல்ல, சீக்கிரம் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும். என் எண்ணம் முழுக்க அவரை சுற்றியே இருக்கிறது என்று அவர் சொல்ல, அதே சமயத்தில் விகாரத்தின் வெளியே பல மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே அருள்மொழிவர்மன் இங்குதான் இருக்கிறார் என்ற செய்தி வதந்தியாக பரவியிருக்கிறது. இளவரசர் உள்ளே இருக்கிறாரா? எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், நாங்கள் உள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கோஷம் போட்டுக் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் தியாகவிடங்கரின் மகனான முருகையனும் அவளுடைய மனைவியான ராக்கம்மாவும் இருந்தார்கள். இந்த ராக்கம்மாள் நான் முன்பே சொன்னது போல ரவிதாசனுடைய ஆள்தான். இந்த சமயத்தில் இளவரசர் ஒரு முடிவெடுத்தார். கூட்டத்தில் இருக்கின்ற ஒருவனை மட்டும் உள்ளே அழைத்து வாருங்கள், அவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் கூட்டம் கலைந்து போக வேண்டும். கூட்டத்தில் முருகையனும் இருப்பதாக தெரிகிறது. சமீபத்தில் தான் நான் அவனை பார்த்தேன், எனவே அவனை மட்டும் அழைத்து வாருங்கள். அவனிடம் நான் பொறுமையாக சொல்கிறேன், அவன் மிகவும் நல்லவன், உண்மையை புரிந்து கொள்வான். அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு அவனுடைய பதில் சரியாக இருக்கும் என்று இளவரசர் சொல்ல, இந்த யோசனை அவர்களுக்கு பிடித்து போக கூட்டத்தில் இருந்து முருகையனை மட்டும் உள்ளே அழைத்து சென்றார்கள். அந்த சமயத்தில் அங்கு மழை வருவதற்கான அறிகுறியும் கடல் கொந்தளிப்பும் இருந்தது. அதை காரணம் காட்டி அங்கிருந்த மக்களை புத்த சீடர்கள் வீட்டுக்கு போக சொன்னார்கள். அந்த இயற்கையை பார்த்து பயந்த மக்களும் உடனடியாக அந்த இடத்தை விட்டு காலி செய்தார்கள். ஆனால் ராக்காமால் மட்டும் போகவே இல்லை. என் கணவரை வெளியே அனுப்புங்கள், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், இல்லை என்றால் நானும் உள்ளே வருவன் என்று அவள் சொல்ல, பெண்களுக்கு இங்கே இடமில்லை என்று அவர்கள் சொல்ல அவள் வெளியே காத்திருந்தாள். அந்த சமயத்தில் ஒருவன் வந்தான். அவன் ராக்கம்மாவின் காதில் எதையோ சொல்ல அவளுடன் ராக்கம்மாள் சென்று விட்டாள். சூடாமணி விகாரத்திற்குள்ளே முருகையனுடன் இளவரசர் பேசிக் கொண்டிருந்தார். மக்களும் சென்று விட்டார்கள். மேலும் இயற்கையும் மோசமாக இருக்கிறது, இந்த சமயத்தில் நீங்கள் இங்கே இருந்தால் கடல் நீர் உள்ளே வந்து விகாரத்தை அழிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, எனவே நீங்கள் தஞ்சைக்கு செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று புத்தகுரு சொல்ல இளவரசரும் அதற்கு சம்மதித்தார். அங்கிருந்த முருகையனை பார்த்து உதவி கேட்டார். என்னை எப்படியாவது படகு வழியாக தஞ்சைக்கு அழைத்து செல் என்று சொல்ல அவனும் சரி என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆனைமங்கலத்து அரண்மனைக்கு அழைத்து செல் என்று சொல்ல அவர்களும் தயாரானார்கள். வெளியே வந்து பார்க்கும்பொழுது அந்த பெரும் மழையில் ஒரு வெள்ளம் உருவாகியிருந்தது. அருள்மொழிவர்மர் அங்கிருந்த நந்தி மண்டபத்திற்கு மேலே சென்று பார்த்தார். அவர் பார்த்த காட்சி அவரை பிரமிக்க வைத்தது. கடல் மிகவும் உக்கிரமாக இருந்தது, கடல் அலைகள் மிகவும் பெரிதாக இருந்தது. சொல்ல போனால் அங்கு சுனாமி வருவதற்கான அனைத்து வாய்ப்பும் இருந்தது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட அருள்மொழிவர்மன் விகாரத்துக்குள்ளே சென்று புத்த குருவை அழைத்துக் கொண்டு முருகையனும் புத்த குருவும் அருள்மொழிவர்மனும் ஆனைமங்கலத்து அரண்மனைக்கு சென்றார்கள். அங்கு இருந்த காவலனுக்கு அருள்மொழிவர்மன் உயிரோடு இருப்பது தெரிந்தது. ஏனென்றால் குந்தவையும் வானதையும் இளவரசர் ஒருவேளை இங்கு வந்தால் பத்திரமாக இருக்க சொல் என்று சொல்லிவிட்டுதான் சென்றார்கள். அதன்படியே இளவரசர் யாருக்கும் தெரியாமல் மேல் மடத்திற்கு சென்று விட்டார். மழைக்கும் கடல் சீற்றத்திற்கும் பயந்து பல மக்கள் அங்கு வந்தார்கள். அவர்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளை போட்டார். அதே சமயத்தில் நான் இங்கு இருக்கும் விஷயம் மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் சொல்லிவிட்டார். இந்த புயல் காட்டை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எப்படி பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் ஊமேராணியை பார்க்கும் பொழுது ஒரு பெருங்காற்று வீசியதோ அதே தினத்தில் தான் பழுவேட்டரையர் படகு உடைந்ததும் அதே நேரத்தில் தான் நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்த சம்பவம் அதே நேரத்தில் தான். இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் தான் நடந்து கொண்டிருந்தது. அரண்மனைக்குள்ளே வந்த முருகையன் அவனுடைய மனைவி ராக்கம்மாவை நினைத்து அழுது கொண்டிருந்தான். மேலும் அந்த ஊமேராணி இங்கு வந்ததையும் பூங்குழலி அவளை பார்த்ததையும் யாரோ ஒரு சில முரடர்கள் ஊமேராணியை கடத்தி கொண்டு சென்றதாகவும் சொல்ல அருள்மொழிவர்மனுக்கு கோபம் வந்தது. எப்படியாவது தஞ்சாவூருக்கு சென்று சக்கரவர்த்தியையும் பார்க்க வேண்டும், அந்த ஊமேராணிக்கு என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. மறுநாள் விடிந்ததும் வியாபாரி வேஷம் போட்டுக்கொண்டு முருகையனும் அருள்மொழிவர்மனும் நகருக்குள்ளே வந்தார்கள். நேற்று பெய்த மழையும் கடல் கொந்தளிப்பாலும் அந்த நகரம் முற்றிலுமாக அழிந்திருந்தது. சூடாமணி விகாரமும் உருகுலைந்து போயிருந்தது. சாலைக்கு நடுவே யானை மேல் வந்த இளவரசரை ராக்கம்மாள் பார்த்தாள். பார்த்த உடனே இளவரசர் வந்துவிட்டார், பிழைத்து விட்டார், இங்குதான் இருந்திருக்கிறார், தெரியாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லி கூச்சல் போட அங்கிருந்த அனைத்து மக்களும் ஒன்று கூடிவிட்டார்கள். இளவரசரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். இளவரசருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அங்கிருந்த மக்கள் கண்டிப்பாக இங்கே தங்கியிருந்து எங்கள் உபசரிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல அவருக்கு வேறு வழி இல்லாமல் சரி என்று சொன்னார். பிறகு கூட்டத்தில் இருந்த ஒருவன், சக்கரவர்த்திக்கு என்ன ஆனது, உயிரோடுதான் இருக்கிறாரா, பழுவேட்டரர்கள் ஏன் சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள், மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா என்றெல்லாம் கேள்வி கேட்க அருள்மொழிவர்மன் குழம்பி போனார். இந்த காரணத்திற்காகத்தான் இளைய பிராட்டி குந்தவை வெளியே வர வேண்டாம் என்று சொன்னது அப்பொழுது அவனுக்கு புரிந்தது. சக்கரவர்த்தியை பற்றி பேசியதும் உயிரோடுதான் இருக்கிறாரா என்று கேட்டதும் இளவரசருக்கு கஷ்டமாகிவிட்டது. எனவே அங்கிருந்த மக்களிடம் உடனடியாக விடைபெற்றுக் கொண்டு முருகையனும் அருள்மொழிவர்மனும் யானையில் வேகமாக தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் பழுவேற்றையருக்கு என்ன ஆனது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட அந்த பெரும் வெள்ளத்தில் அவருடைய படகு உடைந்து விழுந்தது. அந்த ஆற்றில் மூழ்கி போனார் பழுவேட்டரையர், ஆனால் இறக்கவில்லை. அந்த மூழ்கிய தருவாயில் அந்த வெள்ளம் அவரை புரட்டி போட்டது. கற்களிலும் பாறைகளிலும் முட்டி கொண்டார். அப்பொழுதெல்லாம் அவர் நினைவுக்கு வந்தது நந்தினி மட்டும்தான். இந்த முறை மோகத்தினால் அல்ல, வெறுப்பினால். ஒருவேளை நந்தினி நமக்கு துரோகம் செய்கிறாளோ? அவருடைய பேச்சை கேட்டுதான் கடம்பூருக்கு வந்தோம், அனைவரையும் கூப்பிட்டோம், மீண்டும் தஞ்சைக்கும் செல்கிறோம். இவ்வாறு செய்வதால் யாருக்கு என்ன பயன்? அவளுடைய மோக வலையில் விழுந்ததால் தவறு என்று தெரியாமல் என்னென்னமோ செய்கிறோமோ? என்னுடைய தம்பி சின்ன பழுவேட்டரையர் எவ்வளவோ சொன்னான் அவளை பற்றி. அப்பொழுதும் தம்பியின் மீதுதான் கோபம் வந்தது. அவன் ஒரு அறிவாளி, அவனுக்கு என்னமோ தெரிந்திருக்கிறது, என்னிடம் சொல்ல தயக்கம் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, பரம்பரை பரம்பரையாக சோழ சாம்ராஜ்யத்திற்கு உறுதுணையாக இருந்து வரும் பழுவூர் குலத்திற்கு இவளால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, களங்கம் ஏற்பட்டு விடுமோ? எதற்காக இப்படியெல்லாம் இவள் செய்கிறாள்? கிளம்பும் போது ஆதித்த கரிகாலரை கொன்றுவிடலாம் என்று சொன்னாலே அதற்கு பின்னிருக்கும் ரகசியம் என்னவாக இருக்கும்? அடிக்கடி வந்து பார்க்கும் மந்திரவாதி யாராக இருக்கும்? அவளுடைய சூழ்ச்சி என்னவாக இருக்கும்? உண்மையிலே அது சூழ்ச்சிதானா, அல்லது வேண்டும் என்று செய்கிறாளா, வேண்டாம் என்று செய்கிறாளா, அவருடைய எண்ணம் எதுவாக இருக்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே அந்த வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். பின்பு அவருடைய கைக்கு ஒரு மரக்கட்டை கிடைத்தது. அதை பிடித்துக் கொண்டு கரை ஒதுங்கினார். அவர் ஒதுங்கிய இடம் ஒரு அம்மன் கோவில். அந்த அம்மன் கோவிலில் நிறைய பிரசாதங்கள் இருந்தன. பழங்கள், காய்கறிகள், தேங்காய் மற்றும் வாழைப்பழங்கள் இருந்தன. அவருக்கு இருந்த பசியால் அதை அனைத்தையும் சாப்பிட்டு விட்டு பொழுது விடிந்ததும் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உறங்கி போனார். அப்பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் துர்கா தேவி அம்மன் வந்தார். அவர் பேச ஆரம்பித்தார். நீயும் உன் குலத்தாரும் தலைமுறை தலைமுறையாக எனக்கு வேண்டியவர்கள். ஆகையால் உன்னை எச்சரிக்கிறேன். உன்னுடைய அரண்மனையில் நீ கொண்டு வந்து வைத்திருக்கிறாயே அந்த நந்தினி, அவள் மனித உரு கொண்ட ஒரு ராட்சசி. உன்னுடைய குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழிக்க வந்திருக்கிறவள். அதற்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை அரண்மனையில் இருந்தும் உன் உள்ளத்தில் இருந்தும் அப்புறப்படுத்திவிட்டு மறுகாரியம் பார். இல்லாவிட்டால் உனக்கும் உன் குலத்திற்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்பட்டுவிடும் என்று சொல்ல பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்தார். உடம்பெல்லாம் நடுங்கியது. நாம் கண்டது கனவுதானா, அவர் கண்டது கனவுதான் என்று நம்புவதற்கு அவருக்கு சிறிது நேரம் ஆகியது. அம்மனே வந்து கனவில் சொன்னது அவருக்கு உண்மையாக தோன்றியது. சுற்றுமுற்றும் பார்த்தார். இருட்டாக இருந்தது. ஆனால் மழை மட்டும் பெய்து கொண்டே இருந்தது. அப்பொழுது தூரத்தில் ஒரு குரல் கேட்டது. ரவிதாசா, ரவிதாசா, மந்திரவாதி, மந்திரவாதி என்று கேட்டது. அழைத்தது வேறு யாரும் அல்ல, தேவராளன் தான். மந்திரவாதி என்ற குரலை கேட்டதும் பழுவேற்றையர் தூங்குவது போல் நடித்தார். மந்திரவாதியை பற்றி அடிக்கடி அவர் தம்பி சொன்னது நினைவுக்கு வந்தது. அருகே வந்த தேவராளன் பழுவேட்டரை பார்த்ததும் பயந்து ஓடிவிட்டான். பிறகு சிறிது நேரம் கழித்து மந்திரவாதியும் தேவராளனும் பேசிக் கொண்டார்கள். அது அனைத்தையும் பழுவேற்றையர் ஒளிந்திருந்து கேட்டுக் கொண்டிருந்தார். நாளைய தினம் சோழ சாம்ராஜ்யத்தில் மூன்று இடங்களில் மூன்று கொலை நடைபெறும். கடம்பூரில் ஆதித்த கரிகாலன் சாவான். அவளை கொல்வதற்கு நந்தினி தேவி தயாராக இருக்கிறாள். இத்தனை வருஷமாக சபதம் செய்ததை நாளைக்கு முடித்து வைக்கப் போகிறாள். அதே சமயத்தில் தஞ்சாவூரில் பொக்கிஷ நிலவரையில் சோமன் சாம்பவன் ஒளிந்திருக்கிறான். சக்கரவர்த்தியை குறிப்பார்த்து வேலோடு காத்துக் கொண்டிருக்கிறான். நாளை அவருடைய கதையும் முடிந்துவிடும். நாகப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் இருந்திருக்கிறான். இப்பொழுது வெளியே வந்துவிட்டான். மக்கள் வெள்ளத்தில் தஞ்சாவூருக்கு வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய யானை பாகனாக நம்முடைய ஆள்தான் போவான். அவன் தக்க சமயம் பார்த்து அருள்மொழிவர்மனை மக்கள் மத்தியிலேயே கொன்று விடுவான். ஆக நாளைய தினத்தில் மூன்று இடத்தில் மூன்று கொலைகள் நடைபெறும். அதே நேரத்தில் வந்தியத்தேவனை நந்தினி உயிரோடு விட்டதற்கு காரணமும் இருக்கிறது. ஆதித்த கரிகாலனை கொன்ற பழி அவன் மேல் விடும். அந்த பழியால் அவன் சிறைக்கு போவான். அவனை காதலித்த குந்தவையும் பைத்தியமாகி போவாள். இது மட்டும் சரியாக நடந்தால் பழுவேற்றையரும் சம்புவரையரும் ஒரு அணியாக இருப்பார்கள். மலையமானும் பெரிய வேளாரும் ஒரு அணியாக இருப்பார்கள். போரிட்டுக் கொள்வார்கள். சோழ சாம்ராஜ்யம் சின்ன பின்னமாக மாறும். தஞ்சை பொக்கிஷ நிலவரையில் சுரங்கப்பாதை இருக்கிறது. அதிலிருந்து அனைத்து செல்வங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சோழ நாட்டு செல்வத்தை வைத்தே அவர்களை நாம் அழிக்கலாம் என்றெல்லாம் மந்திரவாதி அவனோடு சொல்லிக் கொண்டிருந்தான். இதை அனைத்தையும் பழுவேற்றையர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனார். இந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரிவதற்காகத்தான் இந்த துர்கா பரமேஸ்வரி படகை கவிழ்த்து என்னை இங்கே வரவழைத்திருக்க வேண்டும். கனவிலும் வந்து எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும். இது மட்டும் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அவ்வாறு நடந்தால் பழுவூர் குடும்பத்திற்கு அவமானம் ஏற்பட்டுவிடும். எப்படியாவது குடந்தைக்கு சென்று அங்கு யார் மூலியமாவது தூது அனுப்பி விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும். உடனே கடம்பூருக்கு சென்று ஆதித்த கரிகாலனுக்கு எதுவும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 3 வருடமாக தன் கூடவே இருந்து பாண்டியர்களோடு சேர்ந்து உதவி செய்து சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க நினைத்த நந்தினி மீது கடுமையான கோபம் கொண்டிருந்தார். அவளை தன்னுடைய கையால் கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அங்கிருந்த இருவரையும் கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். அப்பொழுது அங்கிருந்த மரமும் மண்டபமும் பழுவேட்டர் மீது விழுந்தது. அவர்கள் இருவரும் தப்பித்து சென்று விட்டார்கள். பழுவேட்டரையர் மயக்கமடைந்து விழுந்து விட்டார். பின்பு சிறிது நேரம் கழித்து நினைவு வந்தது. வானத்தை பார்த்தார். வானில் வால் நட்சத்திரம் இல்லை. வால் நட்சத்திரம் மறைந்து போய்விட்டால் கண்டிப்பாக அரச குடும்பத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு உயிர் போய்விடும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது நாளை 3 உயிர் போகப் போகிறது. எப்படியாவது அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அதில் முக்கியமாக ஆதித்த கரிகாலனை காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் அதனுடைய பழி அவருடைய தலையில் நேரடியாக வந்துவிடும். ஆகையால் உடனடியாக கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தார். குடந்தைக்கு சென்று தஞ்சைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் எச்சரிக்கை செய்தி அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து குடந்தை ஜோசியர் வீட்டுக்கு சென்றார். அவர் செல்வதற்கு முன்பே அங்கு குந்தவையும் வானதியும் இருந்தார்கள்.